மீட்பின் மிக உச்சக்கட்ட ஸ்லாக்கியம் அப்படின்னா, தேவன் பாவியான மனிதர்களை தன்னுடைய பிள்ளைகளாக மகன்களாக மகள்களாக தத்தெடுத்துக் கொள்வதை நம்ம சொல்லலாம். அதான் உச்சக்கட்ட ஒரு ஒரு பிளஸ்ஸிங். மீட்பிலேயே எதுங்க ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங், பெரிய உச்சக்கட்ட ஆசீர்வாதம் அதுதான். தெரிந்து கொள்ளுதலுடைய நோக்கம், நித்திய நித்தியமா கடவுள் ஏன் சில மக்களை தெரிந்து கொண்டார், அதனுடைய நோக்கம் மகவேற்பு, பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளணும். மீட்பின் நோக்கம், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி அத்தனை பாடுகளை பட வைத்தார், சில பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளணும். மீட்பின் உச்சகட்ட ஆசீர்வாதம் அதான். விசுவாசிகளாக இந்த நிலை இல்லாத காலகட்டம், ஜபித்த மாதிரி நேற்று இருந்து அவங்க இன்னைக்கு இல்ல அப்படி இருக்கிற காலகட்டம். ஏன் இந்த வாதை விட்டாலும் நம்ம எல்லாம் எப்பவும் இருக்க போறது இல்லை, நம்ம யாருக்கும் கேரண்டி இல்லை. நம்ம தான் நினைச்சுக்கலாம் யாருக்கு ஒன்னாலும் நமக்கு ஒன்னும் ஆகாதுன்னு, நமக்கும் கேரண்டி இல்லை. இந்த நிலை இல்லாத உலகத்துல இந்த காலகட்டத்துல மிக ஆழமாக நம்ம தியானித்து அனுபவிக்க வேண்டியது இந்த மீட்பின் உச்சக்கட்ட ஆசீர்வாதம் தான். உச்சக்கட்ட அப்போஸ்தலன் யோவான், கொண்டு யோவான்ல அவரு ஒரு ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கி போய் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், எவ்வளவு பெருசு கடவுளுடைய அன்பு என்று பாருங்கள், கடவுளுடைய அன்பின் உச்ச எல்லை எவ்வளவு பெருசு பாருங்கள். எதுல தெரிகிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, அதுலதான் கடவுளுடைய உச்சக்கட்ட அன்பு இருக்கிறது. அதுல ஆச்சரியத்தில் மூழ்கி போய் ஸ்டாண்ட் பேக், நின்று அதை யோசிச்சு ஆழமா சிந்திச்சு தியானிச்சு பாருங்க. அதை நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம். மகவேற்பு, கடவுள் அடாப்ஷன் இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா என்ன? கடவுளுடைய இலவசமான கிருபையின் செயல், அது அவருடைய கிருபையின் செயல். அதில் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்லாக்கியங்களுக்கு நம்மளை உரிமை உள்ளவர்களாக ஆக்குறார். அது அவர் செய்யறது. அவர் செய்ய வேண்டிய எந்த விதமான அவசியம் இல்லாத போதும் அதனுடைய ஒவ்வொரு கோணமும் அதிசயத்தை ஏற்படுத்துகிற ஒரு கிரியை. கடவுள் ஏங்க அவருக்கு என்ன பிள்ளை இல்லையா? பொதுவா பிள்ளை இல்லாதவங்க இல்ல தங்களுக்கு சரியான பிள்ளைகள் இல்லாதவங்க தான் மற்றவங்களை எடுத்து வளர்க்கணும்னு பார்ப்பாங்க. தனக்கு ஒரு பரிபூர்ணமான நித்தியமாக மிகுந்த திருப்தி ஆனந்தத்தை நிறைவ போதுமான குமாரன் இருந்த போதும் அவர் ஏன் பிள்ளைய தத்தெடுத்துக்கணும்னு பார்த்தாருன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதான் எப்படிப்பட்டவர்களை, ஒரு அருமையான தேவ தூதர்களை தத்தெடுத்திருக்கலாம் இல்லையா? பரிசுத்தமா பாவத்திலேயே விழாதவங்கள, பாவ ருசியே அறியாதவங்கள, அந்த பரிசுத்த தேவன் ஏன் இப்படிப்பட்டவங்கள மொர்தக்காய் வந்து எஸ்தரை தத்தெடுத்துக்கிட்டாராம்? ஏன்னா எஸ்தர் ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்குன்னு. நம்மள என்ன அழகு இருந்துச்சு? வியாதி பிடிச்ச குஷ்டரோகிகளாக, சீர்கெட்டவர்களாக, பாவத்தினால் முழுவதுமாக கரப்பட்டவர்களாக, சத்ரு அந்நியருங்க கூட இல்லை, நம்ம சத்ருக்களாக பிசாசின் பிள்ளைகளாக இருந்த போதிலும் ஆச்சரியத்துல ஆச்சரியம் தேவன் நம்மளை தத்தெடுத்து கொண்டார். இதுல பெரிய அதிசயத்துல அதிசயம், அந்த தத்தெடுத்து கொள்வதற்காக தான் கொடுத்த விலை தான் மிக அதிசயம். ஏன் இப்படி விலை கொடுக்கணும்? கடவுள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது பிள்ளைகளை தத்தெடுத்துக்கணும்னா ஒரு கோர்ட்ல ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணா முடிஞ்சிச்சு வேலை. ஆனா கடவுள் கோபாக்கினின் பிள்ளைகளை, பாவிகளை தத்தெடுத்து கொள்வதற்காக தன்னுடைய நித்திய ஞானம் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. கோபாக்கினின் பிள்ளைகளை வாக்கு தத்தங்களின் பிள்ளைகளா மாத்தணும்ன்றது அவ்வளவு ஈஸியே கிடையாது. அதை செய்து அதை கண்டுபிடித்து அந்த காரியத்தை அடைவதற்கு அவர் இங்க்ல சைன் பண்றது இல்லை, தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்திலேயே அந்த பாண்டை சைன் பண்ணி இந்த பிள்ளைகளை தத்தெடுத்துக்கணும். எவ்வளவு விலை! ஏன் கடவுள்? இதான் கடவுளுடைய எவ்வளவு பெரிதான அன்பு பாருங்கள், அதிசயமான அன்பு. ஏன் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாத அன்பு? அதை பார்க்கும்போது அந்த அடாப்ஷனுடைய ஆசிர்வாதங்கள் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது தேவனுடைய முதல் ஆசிர்வாதம் வந்து மாற்ற முடியாத நிரந்தரமாக சட்டபூர்வமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ரெண்டாவது, மிக ஆழமான விதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களா இருக்கிறோம், சகோதரன் சகோதரிகளா இருக்கிறோம். பிசாசன் பிள்ளைகளா இருந்த நாம் இப்ப கடவுளுடைய குடும்பத்துல வந்துட்டோம். இதை பார்த்துக்கிட்டு வரும்போது நம்ம காலகட்டத்தெல்லாம் நான் யோசிச்சு பார்த்து, நமக்கு இருக்கிற இந்த சில வாதைகள்லாம் நினைச்சு பார்க்கும்போது, இந்த தலைப்புகளை, இந்த ஆசீர்வாதங்களை வித்தியாசமா உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு வந்துச்சு. மூணு தலைப்புகளை இதை பத்தி நம்ம பார்க்க போறோம், கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வாரங்கள் பார்க்க போறோம். இந்த மூணு தலைப்புகளை மனசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எதை பத்தி படிக்கிறோம்? இந்த மகவேற்புன்ற சத்தியத்துல நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் மூணு தலைப்புல படிக்க போறோம். முதலாவது தலைப்பு என்ன? இந்த மகவேற்புல இந்த வாழ்க்கையில் அனுபவபூர்வமான அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? அனுபவபூர்வமாக இந்த வாழ்க்கையில நான் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் முதலாவது பார்க்க போறோம். ரெண்டாவது, கடவுளுடைய பிள்ளையாக நான் இறக்கும் போது எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இல்லைங்களா, இறக்கும் போது எனக்கு வருகிற ஆசை, மரணத்தெல்லாம் பார்த்து பயப்படுறோம், மரணம் அப்படின்னு நினைக்கிறோம், ஐயோ அவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னு. இறக்கும் போது கடவுளுடைய பிள்ளையா நான் இறந்தேன்னா எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? மூன்றாவது, உயிர்த்தெழுதல்லையும் நியாய தீர்ப்புலையும் நித்தியத்திலையும் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இது மூணா இப்படி நான் பிரிச்சிருக்கிறேன். முதலாவது இல்லைங்களா, நான் நம்புறேன் இதை இப்படி பார்த்து இந்த குளோரிய சத்தியங்களை நம்ம மனசை தியானிக்கும் போது மிகுந்த ஆறுதலையும் தைரியத்தையும் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் நமக்கு கொடுக்கும். நம்ம மனதெல்லாம் இந்த கவலைகள் அதில் இதில் திசை திரும்புகிற நம்ம மனதை மிகுந்த ஆர்வத்தோடு தேவ ராஜ்யத்தையும் நீதியும் இயேசுக்குள்ள நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் நாடுவதற்கு நம்ம மனதை பக்குவப்படுத்தும். தேவையானது ஒன்றே என்பதை நமக்கு உணர்த்தும்படிக்கு இந்த சத்தியங்கள் நமக்கு செய்யும் நான் நம்புகிறேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்க பாஸ்டர்? பாஸ்டர் நீங்க எவ்வளவு சொல்றீங்க கடவுள் என்ன அன்பு செய்கிறார், எதிர்காலத்துல எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப நான் வாதைக்கு மத்தியில் இருக்கிற, கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கிற, என்ன ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கு? அதுதான் முதல் சொல்ல போறேன். என்னுடைய முதல் பாயிண்ட் என்ன? இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? கடவுளுடைய தத்தெடுத்துக்கொள்ள பிள்ளையாக இந்த உலகத்தில் எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு? நான் வரப்போற பரலோகத்தை பத்தி பேசல, எங்கேயோ இருக்கிற நீங்க நம்பணும் இதெல்லாம் இருக்குன்றத பத்தி பேசல. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், இப்போ இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதை வந்து ரெண்டு விதமா பார்க்க போறோம். ஒண்ணு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்னும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது, இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்க வேண்டியது. ஓகே, ஆவிக்குரியதுன்னா ஆவிக்குரியதுன்னு சொன்னாலும் அது எங்கேயோ அங்க இருக்குதுங்க, நம்ம நம்பணும்ன்றது இல்லை. நம்ம அனுபவம், நம்ம ஃபீல் பண்ண முடியும், நம்ம உணர முடியும், அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? இந்த ஹெட்டிங், அதுக்கு கீழே சப் பாயிண்ட்ஸ், அதுக்கு கீழே சப் பாயிண்ட்ஸ் இருக்கு, அப்படிலாம் வரும்போது குழம்பிடக்கூடாது. மூணு விதமான ஆசீர்வாதங்கள் பார்க்க போறோம். நாம் இந்த உலகத்தில் என்ன, நம்ம மரிக்கும் போது என்ன, உயிர்த்தெழுதல் என்ன கிடைக்க போகுது, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் என்ன, ஆவிக்குரியது சரீர விதமானது. ஓகே, அதுதான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, ஓகே, ஆவிக்குரிய இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னங்க பாஸ்டர்? அஞ்சு ஆசீர்வாதங்களை சொல்ல போறேன். அந்த அஞ்சு ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வருகிற ஊற்று, இந்த ஆசீர்வாதங்களுக்கு இருக்கக்கூடிய ஊற்று, இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊற்று என்ற பதில், ஒரு சோர்ஸ், ஒரு மூலம், எதன் மூலமா இந்த ஆசீர்வாதம் வருகிறது, அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதங்களை வேகமா பார்ப்போம். ஓகே, முதலாவது, இதெல்லாம் எதன் மூலமா எனக்கு வருகிறது? மகவேற்பு என்ற ஆசீர்வாதங்கள் எதன் மூலமா வருகிறது? கலாத்தியர் 4:4 வசனத்தை நீங்க படிக்கலாம். 4:4 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 4:7 வரைக்கும், கலேஷியன்ஸ் 4, நீங்க உங்க பைபிள் எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான வசனம், பார்க்க வேண்டிய, கண்ணால் கவனிக்க வேண்டிய வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் ஆனவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 4-5 என்ன சொல்லுது? நம்மளை மீட்க கொள்ளும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார், நியாயப்பிரமாணத்தின் கீழே அனுப்பினார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்ளணும். அதோடு தேவன் நிறுத்தல, பிள்ளையை அனுப்பினதோடு தேவன் நிறுத்தல, அதை தான் நம்ம பார்க்கிறோம். கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார், ஒரே குமாரனை அனுப்பினார், உண்மைதான் அது. அதோடு தேவன் நிறுத்தல அந்த வேலையில, மீட்பின் வேற என்னவோ செஞ்சாராம். மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியையும் உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். எந்த தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் அறையும்படிக்கு அனுப்பினாரோ அதே தேவன் அவருடைய ஆவியை உங்கள் இருதயத்திலையும் அனுப்பினாராம். பாருங்களேன், ரெண்டு அனுப்புனதை பார்க்கிறோம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரராயிருக்கிறாய். நீ புத்திரரானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். இந்த கலாத்தியர் புக்குக்கு இது எழுதியிருக்கிறார். கலாத்தியர்ல வந்து இந்த சில ஜூடியாசர்ஸ் அப்படின்றவர்கள் வந்து, நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும்னா வெறும் இயேசுவை நம்பினா மனம் திரும்பினா பத்தாதுப்பா. இயேசுவை நம்பணும், மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் மோசே சொன்ன சடங்குகள்லாம் விருத்த சேதனம் செய்யணும், பண்டிகை கொண்டு அதெல்லாம் செய்யணும், அப்பதான் நீ முழு கிறிஸ்தியனா, நீ முதிர்ச்சி அடைஞ்ச கிறிஸ்தவனா நீ மாற முடியும்னாங்க. போல அது தப்புன்னு பல விதத்தில் காமிச்சிட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு மகவேற்பு உதாரணத்தை எடுக்கிறார். ரோமர் உலகத்துல ஒரு பிள்ளைய தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னா, சின்ன பிள்ளைய தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கு உடனே எல்லா உரிமைகளை கொடுத்துட மாட்டாங்க. அது வயசுக்கு வர வரைக்கும் அந்த பிள்ளைகளை வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை வந்து வயசுக்கு வந்த பிறகு தான் கொடுப்பாங்க. ஆனா வயசுக்கு வர வரைக்கும் ஒரு மைனரா இருக்கும்போது அந்த புள்ள வந்து மற்ற வேலைக்காரங்க மாதிரி தான் நடத்தப்படும். அதே உதாரணத்தை போல் இங்க என்ன பயன்படுத்துற, பலேற்பாடு மக்கள் ஒரு பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் வந்து முதிர் வயசுக்கு வராதவர்களாக சடங்காச்சாரியத்தினால நடத்தப்பட்டார்கள். ஆனா புதிய ஏற்பாடுல முழு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 4-5 வசனத்துல என்ன சொல்றாரு? கடவுள் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினது எதற்காக? நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறவர்களை மீட்டு என்ன பண்ணணும்? அந்த விசுவாசிகளுக்கு தேவனுடைய புத்திரர் ஆகும்படிக்கு முழு சுதந்திரத்தை, சாக்கியத்தை அருளும்படிக்கு, அருளும்படிக்கு கிறிஸ்து வந்து மீட்பு அடையும்படிக்கு அனுப்பப்பட்டார். அந்த கிறிஸ்துவை அனுப்பின, தன்னுடைய குமாரனை அனுப்பின அதே தேவன் என்ன பண்ணாரா, கிறிஸ்து அடைந்த முழு மீட்பை அனுபவபூர்வமாக அந்த பிள்ளைகள் அடையணும் என்பதற்காக அந்த ஆவியையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார். பாருங்களேன், இதான் அந்த வசனம் சொல்லுது. தேவனுடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி நம்முடைய உலகத்தில் நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க கூடிய மூலம் சோர்ஸ் எது தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அதான் அந்த 6-வது வசனத்தில் சொன்னீங்க, புத்திரராக இருப்பதனால் தேவன் உங்க இருதயத்தில், 6-வது வசனம் வருது, மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். யோசிச்சு பாருங்க என்ன அதிசயம். பரிசுத்த ஆவியானவருடைய வரம் புத்திர ஸ்வீகாரத்துல எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, நம்ம கடவுள்கிட்ட டீல் பண்ணும் போது டீல் பண்ற விதங்கள், அவரோடு உறவாடுற விதங்கள்ல எல்லாமே நமக்குள்ள அவர் நம்மளுடைய அப்பா என்ற ஒரு பாசம், ஒரு ஆற்றல், ஒரு மனநல, ஒரு இயற்கை நமக்குள்ள உருவாகும்படிக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். பரிசுத்தாவியானவர் பிதானால் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டார்னா, பரிசுத்தாவியானவர் என் இருதயத்துக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறாராம். அனுப்பப்பட்டு என் இருதயத்தையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் என்னுடைய இருதய நிரப்பி எப்படின்னா கடவுள் எவ்வளவு பெரிய இரக்கமுள்ள அன்புள்ள பிதா என்பதை நிரப்புறதுனால நிரப்புறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கார். எந்த அளவுக்கு அதை நிரப்புவார்னா, நான் கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்தி அப்பா பிதாவே அப்படின்னு அவரை கூப்பிடத்தக்கதாக. பரிசுத்தாவி இதுல கத்துல அப்பா பிதாவேன்னு. பரிசுத்தாவி எனக்குள்ள வேலை செய்து ஒரு விசுவாசிக்குள்ள வேலை செய்யும் போது அந்த விசுவாசி கத்தும்படிக்கு வேலை செய்கிறார், கூப்பிடத்தக்கதாக. பாருங்களேன், அப்படிதான் போட்டிருக்கு. நமக்கு உள்ளான ஒரு 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 பிரதிபலிப்பு, ஒரு இயல்பாகவே நாம் உணர்ந்து கடவுள் என்னுடைய அப்பான்னு உணரத்தக்க, அனுபவபூர்வமாக உணரத்தக்கும்படிக்கு பரிசுத்தாவி எனக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து ஆமாப்பா நீங்கள்லாம் என் பிள்ளைங்க, உங்கள் லீகலாக என் மகன் அனுப்பி உங்களெல்லாம் நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்றதுல ஒண்டி அவர் நிறுத்தலை. நீங்களாம் என் பிள்ளைங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பணும், நீங்கள் நம்பி இருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்றதுல ஒண்டி இன்ட்ரெஸ்டட் இல்லை. இந்த நீங்கள் என் பிள்ளைகள் முழு இதயத்தோடு அனுபவத்தோடு உணர்ச்சிகளோடு நீங்கள் உணரணும், இது ரொம்ப உண்மை என்றதை நீங்கள் உணரணும். நீங்கள் அது உங்களாலேயே உணர முடியாது என்பதற்காக எந்த குமாரனை அனுப்பி மீட்பு அடைய வைத்தனோ அதே தேவன் என்னுடைய ஆவியை உங்க இருதயத்தில் அனுப்பி தேவன் கொடுக்கிற திறனோடு நாம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நாம் உணரத்தக்கதாக அனுப்பியிருக்கிறார். ஒரு எப்படி உணரணும், ஒரு மேல் பார்வையா உணரணும்னு இல்லை. அந்த வசனம் என்ன போட்டிருக்குதுன்னா, அப்பா பிதாவே. ஒரிஜினல்ல வந்து அரேமிக் வார்த்தை இல்லை, அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர், அப்பா. அது ரொம்ப ரொம்ப அன்பான பாசம் நிறைந்த, ரொம்ப அன்பு நிறைஞ்சிருக்குங்க. எப்படி எப்படி உதாரணம் சொல்லலாம்னா, யாரோ ஒரு அப்பா, நீங்கள் அவரை மதிக்கிறதே இல்லை, அவர் மேலே இதே வச்சதில்லை, இவரெல்லாம் ஒரு அப்பாவான்னு நினச்சிக்கிட்டு, அவர் அக்கறையே இல்லை, நம்ம அக்கறையே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு, அவரை கேவலமாக நடத்தி அவர் மேலே தப்பான எண்ணங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் கேவலமா அவமானம்லாம் படுத்தியிருக்கிறோம் பல விதத்துல. அப்புறம் தான் தெரியுது அவர் தான் நம்முடைய அப்பா, நம்மளை மிகுந்த தியாகத்தோடு நமக்கு எவ்வளோ நன்மை செய்து தியாகத்தோடு நம்மளை நடத்தியிருக்கிறாருன்னு நினைச்சு, அவருடைய தியாகங்களை இறக்கங்களை நினைச்சு பார்த்து, ஒருவேளை அவர் இறந்து கூட இருக்கலாம், அப்போ நம்மளால தாங்க முடியாத வேதனையோடு அப்பா அப்படின்னு இல்லைங்களா, அப்பா. பல வாசையில பல வார்த்தைகள் இருக்கு, தமிழ்ல வந்து தெலுங்குல நைனா அப்படின்னும், இங்கிலீஷ்ல ஹிந்தியில பிதாஜி அப்படின்னும். அந்த அரேமிக் அந்த காலத்துல இயேசு பேசின காலத்துல வந்து அப்பா அப்பான்ற வார்த்தை இருதயத்துல அந்த அப்பா மேல அந்த அளவுக்கு அன்பு உணர்ச்சி நிறைந்து அனுபவ பூர்வமா உணர்ந்து அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அப்பா பிதாவே அப்படின்னு. அது எப்படி சொல்றேன்னா, முணுமுணுக்கல, காதுல ஓதல, தமிழ்ல எப்படி வருது, கூப்பிடத்தக்கதாக. நான்சென்ஸ் டிரான்ஸ்லேஷன், அது தப்பு. கூப்பிடத்தக்கதாகனே வரல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கதறத்தக்கதாக, கிரை அவுட். இயேசு வந்து அந்த பிசாசுகளை விரட்டும் போது அது எப்படி கதறிச்சோ அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிக தீவிரமாக உணர்ச்சியில நிறைந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம உள்ளுக்குள்ள ஒரு வெந்து வெளியில வார்த்தைகள் வர்ற மாதிரி, அப்பா பிதாவே அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு வார்த்தை. பாருங்களேன், அப்படித்தான் அது போட்டிருக்கு. பரிசுத்தாவியானவர் வந்து நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, அதை நம்பிக்கைன்றதோடு ஆண்டவர் நிறுத்தாம, நாம் மெய்யாகவே கடவுளுடைய பிள்ளைகள் என்று அனுபவ பூர்வமா உணரத்தக்கதாக பரிசுத்தாவியானவரை நம்ம இருதயத்துக்குள் தேவன் அனுப்பி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடுல ரொம்ப அரிதாத்தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க. இதுல அதிசயம் என்ன தெரியுமா, இயேசு எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ, கெத்செமனே தோட்டத்துல மார்க் 14:36 எல்லாம் அப்பா பிதாவே, அரேமிக்ல எந்த வார்த்தை பயன்படுத்தினார், அதே வார்த்தை நம்ம பயன்படுத்தும்படிக்கு அனுப்பப்பட்டார்னா என்ன அர்த்தம். பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு பயன்படுத்தின வார்த்தையே இங்க பயன்படுத்தி இயேசு எந்த அளவுக்கு அந்யோன்யமா பிதா கிட்ட இருந்து பிதாவினுடைய உறவில் அந்த அன்பில் அந்த பாசத்தில் அந்த ஐக்கியத்தில் அவர் அனுபவிச்சு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாரோ அந்த உறவு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதனால்தான் ஆறாவது வசனத்தில் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பி, இயேசுடைய ஆவியை எங்கள் இருதயத்தில் அனுப்பி பிதாவோடு எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கம் ஐக்கியம் பிரசன்னம் இருந்துச்சோ, அப்பா அதே ஐக்கியத்தை அதே அந்யோன்யத்தை என்னோடு இணைந்திருக்கிற நீயும் அனுபவிக்கும் படிக்கு கடவுளுடைய பிள்ளையா உனக்கு சாட்சியத்தை நான் கொடுக்கிறேன். அந்த வசனத்தை பாருங்க, நாலாவது வசனம், எந்த தேவன் தன்னுடைய குமாரனை நியாயப்பிரமாணத்தில் நம்மளை மீட்கணும் என்பதற்காக சிலுவையில் அனுப்பினாரோ அதே தேவன் ஆறாவது வசனத்தில் அந்த குமாரனை அனுப்பின தேவனே அவருடைய ஆவியும் நம்ம இருதயத்தில் அனுப்பினாராம். அந்த குமாரன் மீட்பில் என்ன நிறைவேற்றி முடித்தாரோ அந்த ஆவி நம்ம இருதயத்தில் அதை அனுபவபூர்வமாக தருவதற்காக அனுப்பினாராம். அதனோட விளைவாக என்ன ஆகுது, நான் முணுமுணுக்கிறதுல மெதுவா இல்ல மிகுந்த அன்புலையும் உணர்ச்சிகளையும் அனுபவத்திலையும் நிறைந்து போய் கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்தி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக ஆகும்படிக்கு யோசிச்சு பாருங்க என்ன ஒரு அதிசயம். நாம் மெய்யாகவே கடவுளுடைய பிள்ளைன்னு அனுபவிக்கணும்னு ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. அந்த அனுபவம் ரொம்ப தீவிரமான அனுபவமா இருக்கணும், வெடிஞ்சு உள்ளுக்குள்ள தீவிரமா அனுபவமா இருக்கணும். அதனாலதான் அவருடைய ஆவியை நம்ம இருதயத்தில் அனுப்பி இருக்கிறார். இது என்ன சொல்லுது, அப்பா நீ வெறும் என்னுடைய புள்ளன்னு லீகலா நியாயபூர்வமா சட்டப்பூர்வமா உணர்றது மாத்திரம் இல்ல, ஆழமா அனுபவபூர்வமாக நீ உணரணும். மாற்ற முடியாத நித்தியமா கலைக்க முடியாத விதத்தில் எனக்கும் உனக்கும் உறவு ஊர்ஜிதப்படுத்திருக்கிறது. அது வெறும் அப்செக்டிவா இல்ல சப்ஜெக்டிவாக அனுப்பணும் என்பதற்காகவே என்னுடைய குமார் பரிசுத்த ஆவியை உன் இருதயத்தில் நான் அனுப்பியிருக்கிறேன். என்ன ஒரு பகுதி யோசிச்சு பாருங்களேன். நம்மெல்லாம் அனுபவம் வேணும்ன்றோம், அதுக்காகத்தாங்க அனுப்பியிருக்கிறார் ஆவியானவரை. வெறும் எங்கேயோ காத்துல நீங்களாம் கடவுளுடைய பிள்ளைகள் நம்புன்னு இல்லை, கடவுளுடைய பிள்ளைன்னு நினைக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம். அந்த அனுபவம் நமக்கு ஏற்படணும் என்பதற்காகவே ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு பகுதியை பார்ப்போம். இதே ஒரு இடத்துல தான் அங்க சொல்லுது, இல்ல இன்னொரு இடத்துல சொல்லுது. ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே அதே வார்த்தை தான் அப்பா ஃபாதர் என்று கூப்பிடத்தக்கதாக இங்க பாருங்க, இதையும் கூப்பிடுறது ராங், கிரை அவுட், கதறத்தக்கதாக இருதயம் நடைஞ்சு போய் உணர்ச்சிகளை நிறைஞ்சு போய் அப்பா பிதாவேனு கதறத்தக்கதாக கதறத்தக்கதாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அதோடு நிக்கல, ஆவியை கொடுத்து கூப்பிட வைக்கிற அனுபவம் மாத்திரம் இல்லை, அந்த ஆவி என்னமோ செய்கிறாராம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருந்தா நீங்கள் அடிமைத்தன ஆவியை நீங்க பெறலன்றார் இல்லையா, பயப்படத்தக்கதாக. முதல்ல நீங்க ஒருவேளை இயேசுக்கு வர்றதுக்கு முன்பதாக கடவுளை பார்த்து பயந்திருக்கலாம், அவர் பரிசுத்தத்தை உங்க பாவத்தை பார்த்து பயந்திருக்கலாம். இப்போ அவருடைய பிள்ளைய ஆகும்போது பரிசுத்தாவியானவர் என்ன செய்யறாரு, எல்லா விதமான நீதியின் பயங்களை எடுத்து நியாயப்பிரமாணத்தின் பயங்களை எடுத்து புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன், நீங்கள் பாசத்துல அன்புல அவர் மேல இருக்கிற தயவு அவங்களுக்கு காஞ்ச எல்லையற்ற கிருபையில மெய்மறந்து மெய் உருகி மனதுருகி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுனவர். அது மாத்திரம் இல்லை, அதோடு போய் வெறும் அனுபவம் மாத்திரம் இல்லப்பா, உனக்கு உள்ளுக்குள்ள 16வது வசனம், பரிசுத்தாவியானவர் தாமே நம்மளுடைய ஆவியோடு நாம் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள்னு சாட்சி கொடுக்கிறார், ஒரு ஊர்ஜிதம் கொடுக்கிறார். பரிசுத்தாவியனுடைய ஊழியம் நமக்கு வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு முத்திரை அடிச்சு சீல் கொடுக்கிற மாதிரி, உறுதி கொடுக்கிற மாதிரி அது நம்மளுடைய ஆவியோடு செய்கிறாரா? என்ன பகுதி? ஹோலி ஸ்பிரிட் நம்ம இருதயத்தில் வரார். கடவுள் வந்து பெரியவராச்சே, எல்லையற்றவராச்சே, புத்தி கெட்டாதவராச்சே, மாட்சிமையில் பரிசுத்தத்தில் மாட்சிமை உள்ளவராச்சே, வளைக்க முடியாத நீதி உள்ளவராச்சே. சில நேரங்களில் நம்ம எப்படி போனோம்னு அவர்கிட்டன்னு தெரியாது. ரட்சிப்புக்கு முன்பதாக அவர்கிட்ட பாவிகளாக வர்றதுக்கே பயம், ஓடி போயிடலான்னு நினைச்சோம். ஆனால் ரட்சிக்க குமாரனால் நம்ம ரட்சித்தராரு. ரட்சித்தாலும் பாவிகள் தான், ரட்சிக்கப்பட்ட பாவிகள் நாம். கடவுள் மிகவும் இன்னமும் பரிசுத்தம் உள்ளவர் தான். இப்போ கூட நம்ம அவர்கிட்ட போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு தயக்கம் தான். உண்மையாக யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் தூரம் தான், அவர் தொட முடியலையே, அவர்கிட்ட போக முடியலையேன்னு ஒரு நம்ம ஜப வாழ்க்கையே அநேக நேரத்தில் இம்பர்சனலாக ஒரு நெருங்கியதாக இருக்கிறதுல நம்ம ரொம்ப க்ரோன் பண்ணுறோம். ஏன் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்க முடியல? இயற்கையாகவே ஒரு தடை, நான் ஒரு பாவி, அவர் பரிசுத்தர். ஆனால் அந்த தேவன் தன்னுடைய குமாரனை நம்மளை மீட்கணும்னு அனுப்பின தேவன், தம்முடைய பிள்ளைகளாக ஆக்கணும்னு தேவன் என்ன பண்ணாரு? நீதி பிரகாரமாக, நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கி எடுத்து, நம் பாவத்துக்காக பரிகாரம் செய்து, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி, நம்மளை நீதிமானாக்கி, எல்லா நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு எல்லா நீதியின் தடைகளையும் நீக்கின தேவன். அதோடு நிற்காம எல்லா அனுபவபூர்வமாக, மனது பூர்வமாக, உணர்ச்சியின் பூர்வமாக, இயற்கையின் பூர்வமாக இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்கி நம்ம அவரிடத்துல நெருங்கி வரணும் என்பதற்காக தன்னுடைய ஆவியும் நம்ம இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். அந்த ஆவி நம்ம இருதயத்தில் வந்து ஆயிரக்கணக்கான வியாதிகள் பிடிச்ச என்னுடைய ஆவி, சீரழிந்த என்னுடைய இருதயம், மாம்ச சிந்தை, தேவனுக்கு பகையன் இருக்கிற என்னுடைய இருதயம், கடவுள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ண, அவர்கிட்ட வரக்கூடாது, அவர் எப்பப்பார் சந்தேகப்பட்டுக்கிட்டு, அவர்கிட்ட இருந்து அலமோதிக்கிட்டு, அவர் பத்தி தப்பா எண்ணிக்கிட்டு இருக்கிற என் இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா தடைகளை அவர் நீக்கி, தேவன் என்னை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார், எந்த அளவுக்கு என்ன பிள்ளையா தத்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தி, அவருடைய அன்பை என் இருதயத்துல பொழிந்து, தாங்க முடியாம அப்பா பிதாவேன்னு கத்தத்தக்கதாக என் இருதயத்துல செய்யும்படிக்கு பரிசுத்தாவி வந்திருக்கிறார். அதுவும் இயேசு இருந்த உறவிற்கு ஒப்பாக, அந்யோன்யத்துக்கு ஒப்பாக. நம்ம என்ன சொல்றது? இயேசு இருந்த அந்யோன்யத்துக்கு அப்பா பிதாவேன்னு அவர் கூப்பிட்ட மாதிரி, அந்த பாசத்தோடு, அன்போடு, அந்யோன்யத்தோடு கூப்பிடும்படிக்கு. அதிசயம் இல்லையா? நாம் கடவுளுடைய குடும்பத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். எப்படி நித்திய தேவ பரிசுத்தம் பாவமில்லாத தேவ குமாரனுக்கு, அந்யோன்யத்துக்கு ஒப்பாக நாமளும் அவரை கூப்பிடும்படிக்கு, நம்முடைய உள்ளத்தில், உள்ளங்கள்ல இருந்து எல்லா விதமான தடைகளை நீக்கும்படிக்கு, நாம் அனுபவபூர்வமாக, சைக்காலஜிக்கலா, உணர்ச்சி பூர்வமாக நாம் இதை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் அமைச்சிருக்கிறார். அப்பா சட்டப்பூர்வமாக, நீதியின் பூர்வமாக மாத்திரம் என்னுடைய புள்ள இல்ல, நீ அனுபவிக்கணும் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை, இந்த அதிசயத்தை என்பதற்காக என்னுடைய குமாரன் ஆவியே உங்க இருதயத்தில் அனுப்பி, உங்க இருதயத்தில் இயற்கையா இருக்கக்கூடிய எல்லா தடைகள், சந்தேகங்கள், கோபங்கள், வெறுப்புகள், கசப்புகள் எல்லாம் நீக்கி நான் உன்னை அனுபவிக்க வைக்க போறேன். என்ன ஒரு ப்ரொவிஷன்! இதெல்லாம் உண்மையா நீங்க உணர்ந்தீங்கன்னா, ஒன்னு ஷாக்ல உட்காரணும், இல்லைன்னா நீங்க பாதி தூக்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? இல்ல ஒரு ஆமேன், என்ன ஒரு ஆசீர்வாதங்க, என்ன ஒரு அதிசயங்க இது! அதோடு நிக்காம இந்த ரோமர் இன்னொரு வசனம், 16வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அதோடு நின்னாரா, அவர் வந்து எனக்குள்ள அனுபவபூர்வமா உணர வைக்கிறது மாத்திரம் இல்ல, அனுபவம் மாத்திரம் இல்ல, 8:16 என்ன சொல்லுது? அவர் வந்து என்னுடைய ஆவிக்கிட்ட சாட்சி கொடுக்கிறாரா, நான் தேவனுடைய புள்ளன். இந்த முழு உலகமே எனக்கு தேவனுடைய புள்ளங்க, இவரு இவளுக்கு சொன்னாலும் நான் எனக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா அது எந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, யார் எந்த பாஸ்டர் சொல்லட்டும், எந்த சர்ச் சொல்லட்டும், யாருனா சொல்லட்டும், ஆனா பரிசுத்தாவி, தவறளைக்காத பரிசுத்தாவி, முழு வேதத்தை, சத்திய வேதத்தை எழுதின பரிசுத்தாவியானவரே என் ஆவிக்குள்ள வந்து அவருடைய தவறளைக்காத சாட்சி என் ஆவிக்கிட்ட கொடுக்கிறாருன்னா, நான் உண்மையாகவே கடவுளுடைய புள்ளன்னு அம்மா அடி தலை தான் சுத்துது எனக்கு. ஆமேன். என்ன ஒரு ப்ரொவிஷன், என்ன ஒரு ஆசிர்வாதம். எனக்கு அனுபவம் வேணும், அனுபவம் வேணும்னு இருக்கிற நமக்கு எனக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வேணும். அது கொடுத்துருக்குறேன்ப்பா அவனுக்கு, கொடுத்துருக்குறேன். உன்னுடைய ஆவியோடு என்னுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வந்து சாட்சி அளிப்பார், நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னு. மக்களே, நம்ம இந்த நிலையில்லாத காலத்தில் வாழுகிற நம்ம, நீங்கள் இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க, நான் எத்தனை நாள் இருப்பேன் எனக்கு தெரியாது. உங்கள் உள்ளுக்குள்ளே ஏதாவது சொல்லுதா, இது தான் நமக்கு வேணும், வேற வாழ்க்கையில் எல்லாத்த விட ஒரு விதமான சந்தேகம் இல்லாம உறுதியோடு தவறளைக்காத விதத்தில் பரிசுத்தாவி என்னுடைய சாட்சியை உள்ளத்துல வேணும், மெய்யாகவே நான் தேவனுடைய பிள்ளை. சும்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபீலிங் இல்லை. ஓகே, நான் கடவுளுடைய பிள்ளைங்க. ஏன் தெரியுங்களா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் கடவுளுடைய பிள்ளைங்க, ஏன்னா ஜிஆர்பிசி சர்ச்சில் நான் சத்தியத்தை கேட்கிற சபையில் இருக்கிறேன். நான் சர்ச் இல்லைனாலும் ஜூம் காலில் நான் அட்டன் பண்ணுறேன், அதனால நான் கடவுளுடைய பிள்ளை. இல்லை நான் ஒரு நாள் ஜபிக்கிறேன், ரெண்டு நாள் வேதம் படிக்கிறேன், அதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் எதுவும் நிலைக்காது இல்லைங்களா. எத்தனையோ பிள்ளைகள் இல்லாதவங்களும் செய்கிற காரியங்கள் தான் அது. ஆனால் தவறலைக்காத பரிசுத்தாவியானவர் என்னோட ஆவியோடு வந்து சாட்சி கொடுக்கிற மகத்தான சாட்சி இருக்கே, ரொம்ப பெருசுங்க. அது இல்லாமல் தாங்க தவிக்கிறோம். த அஷூரன்ஸ், அது எப்போ வரும், எப்போ கிடைக்கும், திடீர்னு நமக்கு ஏதாவது ஆகி இன்னைக்கோ இல்லை எப்போ வயசான காலத்துல நம்ம ஐசியூக்குள்ள போன பிறகு தான் நமக்கு பைப்போ அங்கேயும் இங்கேயும் பைப் எல்லாம் மாட்டின பிறகு தான் நமக்கு வருமா, நான் கடவுளுடைய பிள்ளை இப்பதான் அப்படின்னு. இல்லைங்க, இப்போ வரணும் அது. இப்போ அது இருந்தா தான் அந்த நேரத்துல இருக்க முடியும். அந்த நேரத்துல எல்லாம் ஒன்னும் இருக்க முடியாது. இது வந்து ஒரு அப்படியே காதுல வந்து ஓதுற ஒரு சத்தம் கிடையாது. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, ஆண்டவர் வந்து நீ என் நேச குமாரன் அப்படின்னு எங்கேயோ ஒரு ஆடியோ கேட்டுட்டு தான் கடவுள் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி சத்தம் கிடையாது. இது உள்ளுக்குள்ள இன்டர்னல் கன்ஃபர்மேஷன். இது எனக்கு தெரியும், நான் கடவுளுடைய பிள்ளை. என்ன ஆனாலும் தவறலைக்காம எனக்கு தெரியும், ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட் இல்லைங்களா. அந்த உறுதி எதுவுமே உள்ளுக்குள்ள ஆவியானவர் கொடுக்கறது, வெளியில எந்த காரியமும் அதை எடுக்க முடியாது. Glorious confirmation, glory, அதிசயமான சாட்சி. இந்த காரியம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு பரலோகமாக மாற்றுகிறது. தேவனுடைய வாக்கு வார்த்தை இப்படி ஒரு சாட்சியை நமக்கு வாக்களிக்கிறதுங்க. இது அனுபவபூர்வமாக கிடைக்கும்படிக்கு வாக்களிக்கிறது. இதை நம்ம பெற முடியுமா? எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கு? இது இருக்கே, இதுதானே நம்ம நாடணும், இதைத்தானே நம்ம தேடணும். உண்மையாகவே இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ரியலாக, உண்மையாக, ஒரு பிரகாசமாக நமக்கு மாற்றக்கூடிய ஒரு சாட்சி. இதோட இது நிற்கிறது இல்லை. இதுதான் நாம் அனுபவபூர்வமாக பெறக்கூடிய அதனோட மூலம் என்ன? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. நான் தேவனுடைய பிள்ளைன்னு இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று மூலம் என்ன? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அந்த ஆவியின் மூலமாகத்தான் எல்லா அனுபவபூர்வமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு வருகிறது. புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி, அவர்தான் எனக்குள்ள வந்து என்னுடைய அனுபவங்களையும் இருதயத்திலையும் தேவனுடைய எல்லா காரியங்களையும் நிரப்பி என் அப்பா பிதாவின் கத்த வைக்கிறது மாத்திரம் இல்லை, தவறளைக்காத சாட்சியை கொடுக்கிறவர் அவர். என்ன ஒரு அதிசயம். இன்னொரு அடுத்ததாக 5 ஆசீர்வாதங்கள், அனுபவபூர்வமான ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். இவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அனுபவபூர்வமான ஆசீர்வாதங்கள். என்னங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள்? என்ன வந்து இதயெல்லாம் நிறைஞ்சு போய் நான் அப்பா பிதாவேன்னு கதறத்தக்கதாக எனக்கு செய்கிறது. நம்முடைய வினாவிடை போதகத்தில் அருமையான ஒரு அதை லிஸ்ட் பண்ணியிருக்கு. கேட்டகிசம், ஷார்ட் கேட்டகிசம் 36, தமிழ்ல ஒரு வேற வேற நம்பரா இருக்கலாம், 36 ஷார்ட் கேட்டகிசம்ல இப்படி வருது. தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள், தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு இருக்க இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன இல்லைங்களா. நீதிமான் ஆக்கப்பட்டு தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டு பரிசுத்தத்தில் வளர்றவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? 5 ஆசீர்வாதங்களை அது சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்து இந்த ஆசீர்வாதங்களை தான் கொடுக்கிறது. தேவனுடைய அன்பை பற்றிய உறுதி, மனசாட்சியின் சமாதானம், பரிசுத்தாவியில் சந்தோஷம், கிருபையில் வளர்ச்சி, கடைசி பரியந்தம் விடாமுயற்சி. அருமையான ஆசீர்வாதங்கள் இது, பரிசுத்தாவி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். தேவனுடைய அன்பின் உறுதி, முதலாவது தேவனுடைய அன்பின் உறுதி. தேவன் என்ன அன்பு செய்கிறார்னு பொதுவாக சொல்லிக்கிறது உண்டு, அவருடைய குமாரனை அனுப்பி எவ்வளவா நம்மளை அன்பு செஞ்சாலும் இந்த வசனத்தை மனப்படமா கிளிப்புள்ளையா சொல்றது உண்டு. ஒரு ஒண்ணு, இன்னொன்னு உண்மையாகவே கடவுள் என்ன நேசிக்கிறார்ன்றத உணர்றது ஒண்ணு இல்லைங்களா, அதோட உறுதி நமக்கு இருக்கிறது ஒண்ணு. இது ரெண்டோ வித்தியாசம், பர்சனல் சப்ஜெக்டிவ் ஃபீலிங்னுவாங்க, அது ரெண்டும். உலகம் ஆமாங்க கடவுள் என்ன நேசிக்கிறாருன்னு மனசுல ஒத்துக்கிறது ஒண்ணு, அதை பற்றிய தனிப்பட்ட தீவிரமான ஆழமான உணர்வு இருக்கிறது ஒண்ணு. ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாங்கன்னாவே இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு பெரிய ஃபீலிங் வருது. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற ஒரு உணர்வு, அந்த இந்த பூமியில பரலோகம் ஒன்றுசி அதுதான். அது பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற ஒரு அனுபவங்க அது. இந்த அனுபவத்தை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். ரோமர் 5:5 வசனம் என்ன சொல்லுது, நம்பிக்கை நம்மளை வெக்கப்பட செய்கிறது இல்லை, ஏன்னா தேவனுடைய அன்பு ஆவியானவர் மூலமா நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. பவுல் கலாத்தியர் 2:20 சொல்றார், அவர் என்னை நேசித்து தம்மை தாமே எனக்காக கொடுத்தார். எல்லாரையும் அன்பு செஞ்சாருன்னு ஒண்ணு இருக்கு, உங்களை பிரத்யேகமா கடவுள் நேசிக்கிறார் என்ற உறுதி உங்களுக்கு இருக்கா? மாறாத என்ன ஒரு அதிசயம் அது, மாறாத தெரிந்து கொள்ளப்பட்ட பிரத்யேகமான நித்திய இறையாண்மை உள்ள தேவனுடைய அன்புக்கு சுதந்திரவாளிகள், உங்களை அப்படி நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் என்ற உணர்வு நிச்சயம் நமக்கு இருக்கா? அது அமேசிங். நம்ம இருதயத்தை அது புரிக்கிற மாதிரி வேற எதுவும் புரிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம அனுபவமா இருக்கிறதுனால இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியும் நமக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா அதனாலதான் வேகமா நான் சொல்லிட போறேன். ஏன்னா தேன் வந்து எவ்வளோ ருசியா இருக்குதுங்கன்னு நான் 1 மணி நேரம் சொன்னாலும், இல்ல ஒரு 5 புத்தகம் உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடமா தேன் எவ்வளவு ருசியா இருக்குதுன்னு? புரியவே புரியாது. எப்படித்தான் உங்களுக்கு புரியும்? நீங்க தேனை சாப்பிட்டாதான். அதே மாதிரி தேவனுடைய அன்பின் உறுதி, தனிப்பட்ட அன்பின் உறுதி. நான் எவ்வளவுதான் அதை பத்தி விளக்கி அப்படிங்க இப்படிங்க அது என்ன ஃபீலிங் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒன்னும் தெரியாதோ, நல்லா இருந்துச்சுங்க பிரசங்கன்னு போயிருவீங்க. அதை நீங்க ருசி பார்த்தா தான் தெரியும், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அஷூரன்ஸ் வந்து அதை முன்றுசி, பரலோக முன்றுசி நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வரும். கடவுள் என்ன அன்பு செய்கிறார் என்ற பரிசுத்தாவியினால் உந்தப்பட்டு பரிசுத்தாவிய இருதயத்தில் அவர் அன்பை ஊத்தி, நீதான் கடவுளுடைய புள்ள, கடவுள் உன்னை நித்தியத்தில் அன்பு கூர்ந்து மாறாத அன்போடு, நித்திய அன்போடு தன் குமாரனையே தார வார்த்து கொடுக்கிற அன்போடு உன் மேல பாசமா நேசமா பட்சமா இருக்கிறாருப்பா என்ற ஃபீலிங்கோடு வாழ்றது இருக்கே பாடி அதிசயம். என்ன பண்ணும் தெரியுமா அது? எப்பப்பார் ஆண்டவரை நம்மளை நேசிக்க செய்யும், அவரை துதிக்க செய்யும், எந்த சூழ்நிலையிலையும் துதிக்க செய்யும். அதுதான் நம்ம இருதயத்தை நிரப்பும் போது நம்ம இருதயம் வெடிஞ்சு அப்பா பிதாவே நைனா பிதாஜி அப்படின்னு நம்மளை கதற வைக்கும், கதற வைக்கிற அன்பு. ஒரு கிறிஸ்தவன் எப்பப்பார் தன் நிலைய கடவுளை அன்பு செஞ்சாரா இல்லையா, அன்பு செய்யறாரா இல்லையான்றவன் எப்படிங்க கடவுளை துதிக்கிறவனா இருப்பான்? எப்ப பாரு, அந்த நிச்சயம் இல்லாதவன் எப்படி கடவுளை துதிப்பான்? அந்த நிச்சயம் இல்லாதவன் கடவுளுக்கு எப்படி சேவை செய்வான்? எவனுக்கு அந்த அன்பு நிச்சயம் இருக்கோ அவன் தான் தீவிரமா ஆண்டவருக்காக சேவை செய்வான், ஜெபிப்பான், ஆண்டவருக்கு கீழ்படிவான். ஆண்டவருடைய அன்பை எப்ப பாரு, சந்தேகப்பட்டிருக்கிறவங்க ஆண்டவருக்கு உறுதியா ஊக்கமா சேவை செய்ய மாட்டாங்க பாருங்களேன். இந்த நிச்சயம் வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாமே இன்பமா மாத்தும், எல்லாமே பிசாசின் சோதனைகளை எதிர்க்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். நம்ம சாத்தானுடைய சோதனையில பாவத்துல உழுவுறதுக்கு பிரதான காரணமே கடவுளுடைய அன்பு மேல நமக்கு சந்தேகம் வர்றதுனால தான் இல்லைங்களா. சாத்தான் வந்து அப்படித்தானே, ஆண்டவர் உன்னை உண்மையா அன்பு செய்யறாரா, உங்க எதிர்பாரம் எப்படி இருக்குது, உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு. பரிசுத்தாவினால் உள்ளுக்குள்ள அன்பின் உறுதியை கொடுக்கப்பட்டவன், நீ சாத்தானே அன்பு இருதயத்துல நிறைஞ்சிருக்கு, நீ என்ன போய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குற, என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனுடைய அன்பு மாறாது. நீ என்னை சோதிக்க முடியாது. இவ்வளோ அன்பு செய்து தன்னுடைய குமாரின் ரத்தத்தையே சிந்த வச்ச கடவுளுடைய அன்பை நான் எப்படி சந்தேகப்படுவேன்? அப்பாலே போ சாத்தானே. ஸோ சாத்தானை மேற்கொள்ள, கடவுளை துதிக்க, ஆண்டவரை சேவிக்க அந்த அன்பின் நிச்சயம்தான் உதவி செய்யும். பாடுகளுக்கு மத்தியிலையும் எந்த பாடுகளும் சகிச்சுக்க முடியும் இந்த அன்பின் நிச்சயம் நமக்கு இருந்துச்சுன்னா. ஏன் எல்லா பாடுகளும் பிதாவின் கரத்திலிருந்து வருகிற பார்க்கிற பாடுகளா? யாக்கோபுல சொல்ற மாதிரி எல்லா விதமான சோதனைகள் நீங்கள் சந்திக்கும் போது பொறுமையானது பூரண கிரியை செய்யத்தக்கதாக, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராதபடிக்கு இதெல்லாம் உங்களை செய்யறதுக்காக கடவுளுடைய அன்பு அமைச்சிருக்குன்றத நினைச்சு மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அப்படித்தான் எண்ணுவான் கஷ்டங்களை பார்த்து. அதே ரோமர் 5:3-5 எல்லாம் வருது, பொறுமையானது இது உபத்திரவங்கள் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த பொறுமையில நமக்கு மிகுந்த சந்தோஷம் ஏன் வருகிறதுன்னா, தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஆவியானவர்னால் ஊட்டப்பட்டதுனால் கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பிதாவுடைய அன்பினால் என்னை சரி பண்ணுவதற்காக வருகிற உணர்வுன்றது தேவனுடைய அன்பின் நிச்சயம் இருந்தாதாங்க. நிச்சயம் இருந்தாதான் மரணத்தின் பயத்துல இருந்தும் நம்மளை நீக்கக்கூடியது அதான். யோசிச்சு பாருங்களேன், ஏன் விசுவாசிகளா மரணத்துக்கு பயப்படுறோம்? ஏன்னா கடவுள் என்ன உண்மையா அன்பு செஞ்சாரா? டவுட். ஒருவேளை நான் இறந்த பிறகு என்ன ஆவ, நரகத்துக்கு போவனா சொர்க்கத்துக்கு போவனா, இல்ல திடீர்னு நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாரா அப்படின்ற நிச்சயம் இல்லாதனால தான் மரணமே நமக்கு பயம் கொடுக்குது இல்லைங்களா? மரணமே நமக்கு நடுக்கத்தை கொடுக்குது. ஆனா அன்பின் நிச்சயம் இருக்கிறவன் மரணத்தை எதிர்க்க முடியாதுனாலும் மரணத்தை மேற்கொள்ளுகிறவனா இருப்பான். என்ன ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய அன்பின் நிச்சயம். ஓகே, நான் இது ஒன்னொன்னு சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். இந்த தான் பரிசுத்தாவி நம்ம இதயத்துல கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி நம்ம இதயத்துல வந்து நம்மள அப்பா பிதாவேன்னு கத்த வைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? தேவனுடைய அன்பின் நிச்சயம், உன்னை கடவுள் உண்மையா அன்பு செய்யறார் என்ற ஃபீலிங் அனுபவம் நம்ம இதயத்துல கொடுப்பார். ரெண்டாவதாக மனசாட்சியின் சமாதானம். பாடி, எவ்வளவு வேணும் இந்த காலகட்டத்தில் மனசாட்சியின் சமாதானம். ரோமர் 5:1 சொல்லுது, நாம் தேவன் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டதினால் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் உண்டு. அந்த தேவனிடத்தில் சமாதானம் இருப்பதனால் தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது. இது ஒரு தடவை வந்து போற சமாதானம் இல்லை, என்றென்றும் நம்ம இதயத்தில் ஆளக்கூடிய சமாதானம். ஆவியானவர் தாண்டி நம்ம இதயத்தில் சாட்சி கொடுத்து நம்மள இதயத்தை ஆண்டார்னா தேவனுடைய சமாதானம் நம்ம இதயத்தை ஆளுங்க, ஆளும். அந்த நிலையில் தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இது நமக்கு இயேசு கொடுத்த சொத்து. என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்க இதயம் கலங்காமலையும் பயப்படாமலும் இருப்பதாக. When peace like a river, நம்ம ஒரு பாட்டு வருது, ஆறு போல ஒரு அமைதலான ஆறு நம்ம இதயத்தில், வெளியிலெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு அப்படியே பூகம்பம் அது இதுன்னு சுனாமி வர மாதிரி வருது, நம்மளை பார்த்தா இதயத்தில் ஒரு ஆறு ஓடுற மாதிரி ஒரு சமாதானம். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், எல்லா புத்திக்கு மேலான சமாதானம். எப்படிங்க இவங்க சமாதானமா இருக்கிறாங்க? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் தேவனுடைய பிள்ளையருடைய சுதந்திரம் அது அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா அவன் குமுற ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன், அவனுடைய இரட்சகர் சமாதானத்தின் பிரபு, ஆவியானவருடைய கனி சமாதானம். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். மூணாவது ஆசீர்வாதம் என்னங்க? பரிசுத்தாவின் சந்தோஷம். இது ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்போம் குடிப்போம் இல்ல, ரோமர் 14:17, நீதியும் சமாதானமும் the joy in the Holy Spirit, பரிசுத்தாவிக்குள் சந்தோஷம். சந்தோஷம் பாருங்களா, சந்தோஷம் வேணுங்களா? இதுதாங்க ஆவிக்குரிய சந்தோஷம். கலாத்தியர் 5:22, ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம். சந்தோஷம் ஆண்டவர் டீச்சர்களை பார்த்து சொன்னாரு, இவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு. நிறைவான சந்தோஷம், கொஞ்சம் கூட இடமே இல்லை, எங்கேயும் துக்கத்துக்கோ சோர்வுக்கோ வேதனைக்கோ இடமே இல்லை, நிறைவான சந்தோஷம் ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். உலகத்துல அதுக்கு தாங்க குறை இருக்கு. எல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, பயம், சோர்வு, டிப்ரெஷன். சந்தோஷத்தை உலகம் நாடி போகுது, இந்த சந்தோஷத்தை நாடி போகுது, ஆனால் இது கிடைக்கிறது இல்லை. ஹாப்பினஸுக்கும் ஜாய்க்கும் வித்தியாசம். ஹாப்பினஸ்னா எப்போவோ ஒரு தடவை வர உணர்ச்சி, ஜாய் வந்து எப்பவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சந்தோஷம். அதான் ஆவிக்குரிய சந்தோஷம், பரிசுத்த ஆவி கொடுக்குற சந்தோஷம், இயேசுவில் நிலைத்திருப்பதனால் வருகிற சந்தோஷம். இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்களே கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீங்க. என்ன கனி? அந்த கனியில தான் சந்தோஷம், ஒரு கனி, ஆவியின் கனி. ஹோலி ஸ்பிரிட் தாங்க இதுக்கு ஊற்று, அவர் தாங்க இந்த சந்தோஷத்தை நம்ம இதயத்தில் உருவாக்குறவர். தேவனுடைய பிள்ளையாக நம்மளை எந்த அளவுக்கு ஆண்டவர் அன்பு கூறுகிறார், எந்த அளவுக்கு நம்மளை மன்னித்து நேசிக்கிறாருன்னு அவருடைய சமாதானத்தை நம்ம இதயத்தில் ஊத்துறவர் அவர் தான். அதுக்கு என்னென்ன வார்த்தைகள் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுங்களா? 1 பேதுரு 1:8 சொல்லப்படுது, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம். சொல்லி முடியாது, இதுவும் சொல்லி முடியாது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸஸ், இதெல்லாம் அனுபவங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் விசுவாசியா உங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள், சொல்லி முடியாததுமா சந்தோஷம். இன்னொன்னு இயேசுவே சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் ஒரு மனிதனும் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது, யாருமே எடுக்க முடியாது. மனுஷனால வந்த, உலகத்தினால் வந்த சந்தோஷம் இல்லை, அது உலகத்தினால் எடுக்கவும் முடியாது. அடுத்த ஆசீர்வாதம் கிருபையின் வளர்ச்சி. பரிசுத்தாவி நமக்குள்ள வளரும் போது கிருபையில், கிருபான்னு இருந்தா அது வளரும் இல்லைங்களா? கிருபைன்னு இருந்தா அது வித்து மாதிரி வளரும். எவ்வளவு நிருபங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையில் வளருங்கள், 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 கடவுளுடைய பிள்ளைகள் கிருபையில வளருவாங்க. அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம். We have to grow. இந்த கிருபையில, அன்பின் கிருபையில, சந்தோஷத்தின் கிருபையில, சமாதானத்தின் கிருபையில, விசுவாச கிருபையில் நம்ம வளரணும். எப்படி வளர்றது? இந்த கிருபையின் சாதனங்கள் மூலமா வளரணும். அது ஒரு ஆசீர்வாதம். கடைசியாக விடாமுயற்சி. இன்னொரு வார்த்தையில நித்திய சுதந்திரம். கடவுளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்துல விழுந்து போவே மாட்டாங்க நிரந்தரமாக, அங்கங்க தவறலாம், ஆனா தொடர்ந்து விடாமுயற்சி. எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு சோதனைகள் எல்லாம் வந்தாலும், கிறிஸ்தவ கடமைகள்ல, கிறிஸ்தவ கீழ்ப்படிதல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில விடாமுயற்சியை பார்க்க முடியும். என்ன வந்தாலும் விடாமுயற்சியை பார்க்க முடியும். அது அவங்களுடைய திறமை இல்லை, கடவுள் அவங்களை அப்படி செய்யறாரு. என்ன உங்கள சில பேர் இருக்கிறீங்க, நீங்க இந்த நேரத்துல ஒரு கடவுளுடைய பிள்ளையா இல்லாம இருந்ததா விழுந்து எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, கடவுளாக அதாவது போப்பா அப்படி. ஆனா இன்னி வரைக்கும் நீங்க விடாமுயற்சியா போறதுக்கு காரணம் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வியாதி, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களுக்குள்ள வேலை செய்யற விடாமுயற்சியின் கிருபை தான் உங்களை தொடர்ந்து இருக்க வைக்கிறார். அது ஆண்டவருடைய கிருபை. அந்த விடாமுயற்சி உங்க திறமைனால இல்ல, ஒரு 5 அசைக்க முடியாத அஸ்திபாரங்கள்ல இருக்கு. என்ன? 1, கடவுள் உங்களை நித்தியத்தில் தெரிந்து கொண்டதுனால தான் நீங்க விடாமுயற்சியா போக முடியுது. 2, கடவுள் உங்களுக்கு கொடுத்த உயிர், நித்திய ஜீவன், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அது ஒரு காலம் அழியாது. 3, அவர் செய்த நித்திய உடன்படிக்கை, இட்டர்னல் கவனன்ட்னால நான் அவர்களோடு ஒரு நித்திய உடன்படிக்கை செய்வேன், அவர்கள் என்னை விட்டு பிரிந்தே போக மாட்டாங்கன்னு அந்த உடன்படிக்கையில போட்டார். அதன் அடிப்படையில தான் நீங்க இன்னும் பிரிஞ்சு போல. 3, அவர் உங்களை தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் காக்கப்படுவதுனால், திருத்துவ தேவனே உங்களை காத்து வருவதனால தான் நீங்க இன்னும் விழுந்து போகாம இருக்கிறீங்க. நம்மளா விட்டோம், எப்பவோ விழுந்து போயிருப்போம். யோசிச்சு பாருங்களேன், ஏன் தேவ தூதர்களே, பரிசுத்த தேவ தூதர்களே கிருபையிலேருந்து விழுந்துட்டாங்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட பாவிங்க என்ன பெருசு, எப்பவோ விட்டு ஓடி போயிருந்திருப்போம். ஆனா திருத்துவ தேவன் நம்மளை தொடர்ந்து காத்து வர்றதுனால, இன்னொரு காரணம் நம்ம தொடர்ந்து வர்றது எதுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுறதுனால, தொடர்ந்து அவர் நமக்காக பரிந்து காத்து நமக்காக பேசி வர்றதுனால உன் விசுவாசம் அழிந்து போகாத படிக்கு. ஓகே, இன்னைக்கு என்னங்க படிச்சுக்கிட்டோம்? பிராட் ஹெட்டிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். மகவேற்புல, அடாப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவபூர்வமான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறோம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் சரீரப்பிரதாரமான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனோட ஊற்று என்ன, அதனோட மூலம் எது? நமக்கு தேவன் புத்திர ஸ்வீகார ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவையில் அறையும்படிக்கு அனுப்பி எல்லா நீதி பிரதாரமான தடைகளை நீக்கி நம்முடைய பிள்ளைகளா மாத்தினாரோ, அதே தேவன் அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படிக்கு அவருடைய ஆவியும் நம்ம இதயத்தில் அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவியின் மூலமாக நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அன்பு, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு தியானிக்கணும். இதான் நம்முடைய சொத்து, இதான் நம்முடைய ஐஸ்வர்யம். கடவுளுடைய பிள்ளைகளாக தேவனுடைய அன்பு, நிச்சயம் மனசாட்சியின் சமாதானம், பரிசுத்தாவியில் சந்தோஷம், கிருபையில் வளர்ச்சி, கடைசி பரியந்தம் விடாமுயற்சி. These are the blessings, marvelous, அனுபவபூர்வமாக இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ். இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை. இந்த மெசேஜே இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நாடணும், சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஏன் பிச்சைக்காரங்க மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள். அந்த கெட்ட குமாரன் போய் அப்பா வீட்டில் எவ்வளவோ ஆஸ்தி இருந்தோம், பன்னி தொட்டிக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆயிட்டேனே நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் அப்படித்தான். எவ்வளோ ஐஸ்வர்யம் கடவுள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி இந்த கொரோனாவெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம், நொந்துகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த அனுபவபூர்வமான ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் இதைத்தான் அனுபவிக்கணும்னு இந்த உலகத்தில் உங்களை வச்சிருக்கிறார். இதுதான் உங்க வாழ்க்கை, இந்த நிலை இல்லாத கஷ்டம், சோதனை நிறைந்த வாழ்க்கையில வாழ்க்கையை பரலோகமாக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இதான் அனுபவபூர்வமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இது ஏன் நம்மள இல்லைன்னு நம்ம பார்த்து அதை சரி செஞ்சுக்கணும். ஏன் இல்லை? நம்ம விசுவாச அறிக்கை விடாமுயற்சின்னு 17வது அதிகாரம் ஒன்று இருக்கு, கிருபை நிச்சயம்னு 18வது அதிகாரம் இருக்கு. அதுல ரெண்டு காரணம் சொல்லுது ஏன் நமக்கு இல்லை. இது ரெண்டு காரணம். 1வது காரணம், நாம் கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துகிறது தீவிரமா இல்லாததுனால். 2வது, துக்ககரமான பாவத்தில் விழுந்து அதில் தொடர்ந்து போவதுனால். கடவுளுடைய பிள்ளையாக இருந்து ஏங்க பாஸ்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க, நீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில அனுபவத்துல ஏன் இல்லை? நீங்க யோசிச்சிங்கன்னா நம்ம விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது, நமக்கு இருக்கிற 3 சத்ருக்கள் இந்த உலகத்தில், சாத்தானுடைய சோதனை, உலகத்தின் வஞ்சனை, நம்ம உள்ள இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவம், இது 3 நமக்கு என்ன பண்ணி வைக்குதான், நம்ம 2 காரியத்துல தோல்வி அடையும்படிக்கு, கிருபையின் சாதனத்தை நம்ம தொடர்ந்து தீவிரமா பயன்படுத்தாத படிக்கு செய்தா. 2வது, துக்ககரமான பாவத்தில் விழுந்து தொடர்ந்து போகும்படி செய்யறான். இது 2 காரணங்கள் அனுபவபூர்வமாக நாம் அனுபவிக்க முடியாம செய்யுது. இந்த 2 நம்ம தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகுதுதான், 7 விளைவுகள் வருதான். ஒழுங்கா கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, வேதத்தை படிக்கிறது இல்லை, சபையில ஈடுபடுறது இல்லை, ஆண்டவர் பிள்ளைகள்ல ரொம்ப ஈடுபட்டுக்கிறது இல்லை, அப்படி இருக்கிறோம் தொடர்ந்து. இன்னொன்று, ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டு அதில் தொடர்ந்து இருக்கிறோம். அப்படி செய்யும் போது கடவுளுடைய பிள்ளைகள் என்னதான், முதலாவது ஆண்டவருடைய அதிருப்தியை சம்பாதிக்கிறோம், 2வது பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோம், 3வது நமக்குள்ள இருக்கக்கூடிய கிருபைகளை பலவீனப்படுத்திக்கிறோம், நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம், மனசாட்சியை காயப்படுத்திக்கிறோம், மற்றவர்களுக்கு தப்பான விதத்தில் முன்மாதிரியாக நடந்துக்கிறோம், கடவுளுடைய சிக்ஷைகளை நம்ம மேலே வாங்கிக்கிறோம். இதான் நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது. இது உண்மை இல்லையா? நம்மளுடைய கேஸ்ல எல்லாம் ஏங்க கடவுளுடைய பிள்ளையின் சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தாவில் சந்தோஷம் ஏன் இல்லைன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை கேட்கக்கூடாது? முதலாவது காரணம் என்ன, கிருபையின் சாதனங்களை இதுல தீவிரம் இல்லை. இந்த அஷூரன்ஸ் எப்படி வரும், இந்த சந்தோஷம் எல்லாம் எப்படி வரும், இது பரிசுத்தாவின் நம்ம ஆவிக்குள்ள சாட்சி கொடுத்து அனுபவபூர்வமா எப்படி கொண்டு வருவாரு? 24 மணி நேரம் டிவி கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தா கொண்டு வருவார் பரிசுத்தாவியை? டிவி உள்ள இருந்தா வராரு, மொபைல்ல இருந்தா வராரு? யோசிச்சு பாருங்களேன், எப்படி வர்றாரு ஆவியானவர்? கிருபையின் சாதனம்ன்ற அந்த குளத்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது தானே நமக்கு வராரு. ரெகுலரா கிருபையின் சாதனம், 2 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு போறவங்ககிட்டயா இதை கொடுப்பாரு? யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் நமக்கு வேணும், ஆனா கிருபையின் சாதனத்தை நம்ம தீவிரமா இருக்க மாட்டோம். தேவனுடைய அன்பின் உறுதி, மனசாட்சியின் சமாதானம், பரிசுத்தாவிக்குள் சந்தோஷம், கிருபையின் வளர்ச்சி, ஆவியானுடைய சாட்சி, இதெல்லாம் நமக்கு எப்போ வரும்? தேவன்ல ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு தியானிப்பதன் மூலமா, ஜபத்துல நேரம் கொடுப்பதன் மூலமா, அந்த காரியத்துல வளர்றதன் மூலமா தானே. தொடர்ந்து தியானத்தை நிராகரிக்கிறது, படிப்பை நிராகரிக்கிறது, ஜபத்தை நிராகரிக்கிறது, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வரும்? இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த வாய் ஊறும் ஆசீர்வாதங்களாக உங்களுக்கு தெரியுதா? இந்த காலகட்டத்திலேயாவது தெரியுதா, ஐயோ வாழ்க்கையில் என்ன இருக்குதோ இல்லையோ, மனசாட்சியின் சமாதானம் வேணுமே, பரிசுத்தாவிக்குள் சந்தோஷம், ஆவே ஆனந்த சந்தோஷம், தேவனுடைய அன்பின் நிச்சயம் வேணுமே அப்படின்னு உங்களுக்கு வாய்வூர்ற சந்தோஷம் இருந்தா, அப்படித்தான் இது ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தினா உங்களை கிருபையின் சாதனம் பயன்படுத்துவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. அக்கத்தான் ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்குறார். இல்லை, போன வாரம் ஃப்ரைடேல நான் சொன்னேன், இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் இந்த கொரோனா டைம்ல என்ன, சர்வ வல்லவர்களுடைய ரகசிய இடத்தில் தங்கி இருப்பது. அந்த சர்வ வல்லவருடைய ரகசிய இடத்தில் ஜபத்தின் மூலமா வேத வாசனத்தின் மூலம் அவருடைய நிழல தங்கி இருக்கும் போது அவர் ரெக்கைகளை விரித்து அவர் நம்மளை அணைச்சிக்கிறார். அந்த சேருபும் ரெக்கைகள் மாதிரி அவருடைய நிழலில் தங்கி இருக்கும்படி, அவருடைய நிழலில் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி நமக்கு செய்கிறார். இது உங்களுடைய ஜப நேரத்தை அதிகப்படுத்துமா? இது உங்க வேத வாசிப்பை அதிகப்படுத்துமா? வேத படிக்கிறதுக்காக இல்ல, ஜபம் பண்றதுக்காக இல்ல, தேவனை சந்திக்கணும், ஆவியானவரை சந்திக்கணும், ஆவியானவர் மூலமா என்னுக்கு உறுதி ஏற்படுத்தணும், கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துங்களே, அதுல தாங்க இதெல்லாம் கிடைக்கிறது. தீமோத்தி 1:4-7 சொல்றாரு, சீர்கேடும் முட்டா கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதைக்கு விலகி. நம்ம மொபைல்ல என்ன வருது? சீர்கேடு, கட்டுக்கதைகள், கிளவிகள் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, இதுல தான் நம்ம நேரம் போகுது. மொபைல்ல டிவியில சீர்கேடு நம்மளை ஏதாவது சரி பண்ண முடியுமா? அது நம்மளை ஏதாவது வளர்க்க முடியுமா? சீர்கேடும் கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதைகள் நிறைய, அந்த நியூஸ் எல்லாம் கட்டுக்கதைங்க தான், அதுல எவ்வளோ நேரம் போகுது. அவர் என்ன சொல்ற? அதுக்கு விலகு பாத்தி மோத்தி, தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியை பண்ணு, ரொம்ப முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி நீ பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்திக்கு ஏதுவானது இந்த ஜீவியத்துக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளது, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆவிக்குரிய முயற்சி, ஆவிக்குரிய ஜெபம், உங்க எதிர்காலம் சந்தோஷமா இருக்கணுமா? உங்க எதிர்காலம் சமாதானத்துல, ஆனந்தத்துல, நிறைவுல நிறைஞ்சு இருக்கணுமா? இன்னைக்கு அதிகமா ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு அதிகமா பைபிளை படிங்க, இன்னைக்கு அதிகமா கிருபையின் சாதனத்துல நேரம் செலவிடுங்க. அற்புதமான சந்தோஷமான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுதான் ஏற்படுத்தும், ஆவிக்குரிய காரியங்கள் தான் ஏற்படுத்தும், இந்த உலக காரியங்கள் இல்லை. அனுதின தேவ வசனத்துல வளர்றது, ஜபத்துல வளர்றது, இதுதான் பரலோக பூமியிலேயே நமக்கு பரலோகம் அனுபவிக்கும்படி செய்யும். கிருபையின் சாதனங்களை நிராகரிக்காதீங்க. ரெண்டாவது, துக்ககரமான பாவங்கள்ல தொடர்ந்து நம்ம இருக்கிறோமா? உங்க இதயத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா அனுபவபூர்வமா இது நமக்கு கிடைக்கணும், தேவ பிள்ளைக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஏற்படுற கிரேஸ், கிருபையின் சாதனங்கள், கிருபையே கொள்ளுகிற மாம்சத்துக்கு, ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு நம்ம நிழல் கொடுத்தோம்னா இதெல்லாம் நமக்குள்ள எப்படி வளரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆவி அந்த கிருபையை கொல்லும்படிக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோம், பாவத்துக்கு இடம் கொடுத்து இச்சைகளுக்கு இடம் கொடுத்தா தேவனுடைய அன்பின் நிச்சயம் இருக்கிற பதிலு தேவனுடைய ஆக்கினையின் நிச்சயம் தான் நமக்கு இருக்கும். மனசாட்சியின் சமாதானம் இருக்கிற பதிலு மனசாட்சியின் குற்றம் தான் நமக்கு இருக்கும். பாவா தான் நமக்கு செய்யுது, சந்தோஷம் கொடுக்குறேன்னு வருது, ஆனால் நம்ம சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துருது இல்லைங்களா? சந்தோஷம், பரிசுத்தாவின் சந்தோஷம் பதில் ஃப்ரஸ்ட்ரேஷன், துக்கம், சோர்வு தான் நமக்கு இருக்கும். நம்ம கிருபைகள் எல்லாம் பலவீனாக்கி கிருபையில வளராதபடிக்கு செய்து விடும். ஆகவே நம்ம துக்ககரமான பாவங்கள் நம் வாழ்க்கையில தொடர்ந்து போகுதா? அதுக்கு எந்த பாவத்தோடு சமாதானமா வாழ்ந்துகிட்டு இதெல்லாம் நம்ம அடைய முடியாதுங்க. பாவத்தை தீவிரமா நம்ம கொல்லணும், கிருபையின் சாதனத்தை பயன்படுத்தணும், தீவிரமா பாவத்தை நம்ம கொல்லணும். இல்லைன்னா இந்த விளைவுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவனுடைய அதிருப்தி, பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறது, கிருபைகளை கெடுத்துக்கிறது, இதயத்தை கடினப்படுத்துறது, மனசாட்சி காயப்படுத்துறது, தேவனுடைய சுவிச்சைகளை வாங்குற, அப்படித்தான் நம்ம ஆயிரம் சில நேரங்கள்ல கடவுளுடைய பிள்ளையா இருக்க வேண்டிய சந்தோஷங்கள் இல்லாம சுவிச்சைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை மாறணுமா? இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் பரிசுத்தாவினால் வருது. இது உங்களுக்கு புரிய வைக்குதா? ஏன் பேசியர்ல மீட்கப்படும் நாளுக்கு என்று உங்களுக்கு முத்திரையா கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை நீங்க துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பொத்தி பொத்தி பாராட்டி பூஜை செய்து அவரை ஆராதித்து அவருக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாலும் அவருக்கு துக்கம் கொடுத்துடக்கூடாது. நீங்க அப்படி யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப நம்மளை நேசிக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு வந்து எந்த துக்கமோ கஷ்டமோ அவங்களுக்கு கத்துறதோ வரக்கூடாது அப்படின்னு பொத்தி பொத்தி வச்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலயே பொத்தி பொத்தி வச்சுக்க வேண்டியது பரிசுத்தாவியங்க. ஏன்னா அவர் மூலமா தான் இயேசு வாங்கின அந்த பெரிய மீட்பின் ஆசீர்வாதங்கள் அனுபவபூர்வமா எனக்கு வர்றது. அவரை துக்கப்படுத்தின என் வாயிலேயே நான் மண்ணை வாரி போட்டுக்கிட்டான்னு அர்த்தம். எந்த சந்தோஷமும் வராது. பாருங்களேன், அதே எபேசியர் 4:30 சொல்றாரு, மீட்பு பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. எப்படியெல்லாம் துக்கப்படுத்த முடியும்? எந்த கெட்ட வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு இருங்க. என்னங்க பாஸ்டர் இங்க வந்துட்டீங்க கடைசியில? கெட்ட வார்த்தை இந்த லாக்டவுன்ல உங்க பிள்ளைகளோடு உங்க வீட்டில் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, அது கூட பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க இல்லையா? நான் ஒன்றும் பெரிய பாவம் செய்யலையே, எனக்கு அனுபவம் இல்லை. கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படாத படிக்கு இருங்க. மற்றவர்களை கிழிக்கிற படிக்கு இல்லை, கட்டும் படிக்கு பேசுங்க. எபேசியர் 4:29 சொல்ற, மற்றவர்களுக்கு கிருபை கொடுக்கும் படிக்கு பேசுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயில் புறப்படாத படிக்கு ஜாக்கிரதையா இருங்க. எல்லா கசப்பும் கோபமும் விரோதமும் குரோதமும் புறம் பேசுறதோ எல்லாம் நீக்கி போட்டு தேவன் கிறிஸ்துக்குள் உங்களை மன்னித்தது போல் ஒருவரோட மன்னிங்க. இப்படிலாம் தானே இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறோம். எந்த இதோ இல்லை, இந்த அஷூரன்ஸ் தேவனுடைய ஆவியை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்த ஏன்னா ஆவியானவர் தான் இதை கொடுக்கறது. ஆகவே இதோ நம்ம முடிக்கலாம். இது ஆண்டவருடைய நெருங்கிய ஐக்கியம், அனுபவபூர்வமாக நம்ம வாழ்க்கையில் கெடுக்கிற சுதந்திரம். தேவன் தான் நமக்கு இதை அருளை செய்யணும். பரிசுத்தாவின் சாட்சியின் மூலமாக இதெல்லாம் நம்ம உணரணும். ஒருவேளை இங்கே அந்த சாட்சியே இல்லை, இதை ஒருபோதும் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்குங்க. இது நீதிமான் ஆக்கப்பட்டு மகவேற்பா தத்து கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான் ஆக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளே வருகிற இதெல்லாமே கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு இதுக்கு வரணும்னா கிறிஸ்து அறியாதவங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்து கிட்ட தான் ஓடணும். நீங்கள் கிருபையின் சாதனங்களை பயன்படுத்த ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்காது, முடியாது. எந்த பாவத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியாது. முதல்ல கிறிஸ்து கிட்ட போங்க, அவருக்குள்ளே நீங்கள் போங்க, உங்களுக்குள்ள அவர் வந்து அவர் உங்களை ஏற்றுக்கிட்டா அவர் உங்கள் தேவனுடைய பிள்ளையை அவர் மாற்றி அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவார். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த காலகட்டத்தில் எல்லாம் பயம், வியாகுலம், வேதனை, நம்பிக்கையற்ற தன்மை, மரண பயத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அப்பா எங்களுக்கு தேவையானது ஒன்றே, அந்த தேவையானது ஒன்றை பார்க்க படிக்க உதவி செய்திருக்கிறீரப்பா. பரிசு தாவியானவர் கிறிஸ்து எந்த தேவன் எங்களுக்கு எங்களுடைய பாவ பரிகாரத்திற்காக உங்களுடைய குமாரனை அனுப்பி மீட்பை அடைந்து சம்பாதித்தீரோ, அந்த மீட்பின் அனுபவங்களை அனுபவிக்கும்படி ஆவியானவரை எங்கள் இருதயத்தில் அனுப்பி, அந்த ஆவியானவர் அன்பினாலேயும் சமாதானத்தினாலேயும் பரிசுத்தாவில் சந்தோஷம் கிருபையினாலேயும் எங்களை நிரப்பி அப்பா பிதாவேன்னு கதறத்தக்க எங்களை மாற்றும்படிக்கு, அந்த அனுபவத்தை எங்களை நாங்கள் அடையும்படிக்கு இந்த ப்ரொவிஷன், இந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர். எங்கள் அநேக பேர் அந்த கெட்டகுமாரன் மாதிரி பன்னி தொட்டியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி, நான் ஏன் இப்படி இருக்கணும், எங்கள் பிதா அப்பா வீட்டில் எவ்வளோ ஐஸ்வர்யம் சொத்து இருக்கேன், இந்த பன்னி தொட்டி உலகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் உலகம் கொடுக்கக்கூடிய இன்பங்களை நாடி உக்காந்துக்கிட்டு இருக்கிறேனேன்னு புத்தி தெளிந்து மனம் திரும்பி நாங்கள் உன் பக்கம் திரும்ப பரிசுத்தாவியின் ஒரு ஃப்ரெஷ்ஷான உணர்வை நாங்கள் எல்லோரும் பெற்று பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வந்து சாட்சி கொடுத்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று சாட்சி கொடுத்து அந்த உறுதியில் ஆனந்தத்தில் பரலோக இன்பத்தில் வாழும்படி எங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமேன். கடைசி பாடலை நம்ம பாடலாம்.